الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்ற காரணத்தால் இந்த மாதத்தில் தமிழகத்து குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் ஒரு பிதாத்தை, ஒரு மௌலூது என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய காரணத்தால் அந்த மௌலூது என்பது இஸ்லாத்தில் பாவம், அது வந்து ஒரு பிதாத்து, பிதாத்தை தாண்டிய எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, எந்த பாவத்தை செய்தால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்று பேசுகிறானோ, எந்த பாவத்தை செய்தால் அந்த பாவத்தின் காரணமாக அவன் செய்த அத்தனை நன்மைகளும் நல்லறங்களும் அழிக்கப்படும் என்று பேசுகிறானோ, அப்படிப்பட்ட ஷிருக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாவமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே போன ஹுத்பாவில் பார்த்திருக்கிறோம். அதை ஒட்டிய என் அருமை சகோதரர்களே, சில சகோதரர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின் ரசூலுல்லா மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பாசத்தை, அந்த மரியாதையை எப்படி வெளிக்காட்டுவது? நம்ம வெளிக்காட்டனே, பல சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்தனே, அதை எப்படி தெரியப்படுத்துறது என்று சில சகோதரர்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம எல்லாம் வந்து ரசூலுல்லா மேல வந்து அன்பு காட்டனே, பாசம் காட்டனே என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்படி பாசம் எந்த அளவுக்கு காட்ட வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 6வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபியை மூமின்கள் தன்னுடைய உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அவை அருமை சகோதரர்களே, எப்படி துறவுங்கள், நோன்பு நோறுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையோ, அதுபோன்று இந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், எந்த அளவுக்கு உங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் நாம் முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக முடியும் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. என்பது மாத்திரமல்லாமல் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற முஹத்தித்கள் தன்னுடைய கிதாபுகள்ல பதிவு பண்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கூட ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் ஆகவில்லை, ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு, எதுவரை என்று சொன்னால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, என்னை அதிகம் அதிகமாக நேசிக்கும் வரை, எந்த அளவுக்கு அதிகமாக, மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசாஜ்மயீன், தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களை விட, யார் என்னை அதிகமாக நேசிக்கவில்லையோ அவன் ஈமானே கொள்ளவில்லை என்பதை நான் சொல்லவில்லை, சொன்னது யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத வந்து சொல்றாங்க. மட்டுமில்லாம ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து உங்களை அதிகமா நேசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய மனைவி மக்களை விட, என்னுடைய சொத்து பத்துகளை விட, என்னுடைய பெற்றோர்களை விட நான் உங்களைத்தான் அதிகமா நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு, ஆனாலும் அதை விட ஃபர்ஸ்டாக நான் எதை நேசிக்கிறேன்னு சொன்ன, என் உயிரை நேசிக்கிறேன், முதல்ல நான் தான், முதல்ல என் உசுறு தான், ரெண்டாவது என்ன நீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹ் இஸ்ராலே செல்லம் உமரை பார்த்து சொல்லுவாங்க, இதன் லாத்துமின், அப்படியானால் நீங்கள் ஈமானே கொள்ளவில்லை, உங்க உயிருக்கு பிறகுதான் நான் அப்படின்னு சொன்ன, நீங்க என்ன இல்ல, முஸ்லீமே இல்ல, மூமினே இல்ல என்று சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல ரசூலுல்லாஹ், இப்ப நான் என்ன பண்றேன், என் உயிரோட அதிகமா நேசிக்கிறேன் என்று அவர் சொல்ல, நபிகள் சொன்னார்கள், இதன் துகமின், இப்போதுதான் நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று சொன்ன செய்திய பல்வி இமா புகாரி உள்பட நிறைய முஹத்தீதுகள் இது ஹதீஸ பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, உயிருக்கு உயிராக அல்ல, உயிரை தாண்டி நேசிக்கிறதுக்கு இந்த ஆயத்து, இந்த ஹதீஸ், இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் தெளிவான சான்று. இதுல நேசம் என்றால் என்ன, நேசத்தின் வெளிப்பாடு என்ன, நேசத்தின் அளவுகோல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேசம்னா என்ன, ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டால் நீங்கள் எல்லோரும் பள்ளிவாசல்ல ஒன்று சேருங்கள், ஒன்று சேர்ந்து யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீபு ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அப்படின்னு கவிதை பாடுங்க என்பதா நேசம். நேசப்பட எப்படி நேசிக்கிறேங்கிற ரசூல்ல அவங்களே சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல என்னுடைய பேச்சு பிரகாரம், என்னுடைய கட்டளை பிரகாரம் எவன் அமல் செய்யவில்லையோ அவன் என்னை நேசிக்கவே இல்லை. நேசத்துக்கு ரசூல் அளவுகோல் சொல்றாங்க. நேசத்துக்கு என்ன அளவுகோலு, என் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் நான் என்ன சொன்னனோ, என்ன செஞ்சனோ, என்னதை அங்கீகரித்தனோ அதை என்ன செய்யணும், நீங்கள் ஏற்று பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. தவிர கவிதையை வாசிப்பது என்ன இல்ல, நேசத்தின் வெளிப்பாடு இல்லை என்பதை நபிகள் நாயகமே தெளிவாக சொல்றாங்க. எந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன, உதாரணமாக அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய எளிமை, பெருமை இல்லாம, பந்தா இல்லாம, ஆடம்பரம் இல்லாம எவ்வளவு எளிமையா மக்கள்கிட்ட பழகினாங்க, எப்படி எளிமையா இருந்தாங்கிறதுக்கு ஒரு வரலாறை பதிவு பண்றேன். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகு அவங்க நபி மட்டும் இல்ல, யாராவது சேர்ந்து மாறிட்டாங்க, ஒரு ஆட்சி தலைவர், ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபராக நபிகள் ஆயிட்டாங்க, பெரிய ஒரு அரசாங்க, பெரிய ஒரு பவர் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை பெற்ற போது அவங்க வந்து மதீனாவுடைய வீதியில போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு அன்சாரிய சஹாபி ஆட்ட அறுத்து என்ன பண்ணுவாரு, தோல உரிப்பாரு. அத ரசூலுல்லாஹ் பாப்பாங்க. பார்த்தவனே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன், இவருக்கு வந்து ஒழுங்கா தோலை உரிக்க தெரியல, ஏன்னா தோலை உரிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும், ஒழுங்கான ட்ரைனிங் இல்ல, இந்த மாதிரி இவர் தோலை உரிச்சா தோலுக்கு டேமேஜ் ஏற்பட்டு கறி என்ன செஞ்சிருக்கேன், தேவையில்லாம சேதாரம் ஆயிரேன் என்பதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் செல்லும் அந்த சஹாபிட சொல்லுவாங்க, கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்குவாங்க. அவர் தான் ஆட்டுக்கு ஓனரு, அவர் தான் ஆட்டு அறுத்தாரு, அவர் தான் உரிச்சு கிடக்கிறாரு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னாங்க. அந்த சஹாபி தள்ளி நிப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தோடைய அந்த மேலாடருக்கு பத்தியெல்லாம் மேலாடைய பக்காவை தூக்கி வச்சிருவாங்க, பக்காவா தூக்கி வச்சுக்கிட்டு தண்ணியை கொஞ்சம் உள்ள விட்டு அப்படி கைய உள்ள விடுவாங்க. ஆட்டுத்தோலுக்குள்ள கைய என்ன செய்வாங்க, உள்ள விடுவாங்க. எந்த அளவுக்கு கைய உள்ள விட்டாங்கன்னு சொன்ன, நபிகள் நாயகத்துடைய தோல் பூஜை முறை உள்ளே சென்று விட்டது. கைய கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கைய உள்ள விட்டு கை என்ன செஞ்சிருச்சு, தோல் பூஜை வர உள்ள போகுது. அழகா நீட்டா உரிக்கிறாங்க, உரிச்சு அப்படி காட்டி, என் அருமை தோழரே, ஆட்டை இப்படித்தான் உரிக்க வேண்டும் என்று ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபர், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில நின்று ஒரு ஆட்டை உரிக்கிறாங்க. உரிச்சது மட்டும் இல்ல, அவட்ட சொல்றாங்க, எனக்கு எப்படி இப்படி ஆட்டை உரிக்க தெரியும் என்று சொன்னால், நான் மக்காவிலே வாழுகிற போது மக்காவாசிகளுக்கு ஆடு மேய்ப்பவனாக இருந்திருக்கிறேன். கூலி தருவாங்க, காசு தருவாங்க, தீனார் கொடுப்பாங்க. கூலிக்காக மக்கள் என்ன பண்ண,
ஆடு மேய்ச்சேன், ஆட்டை அறுத்துக்கிறேன், ஆட்டை உரிச்சுக்கிறேன், அந்த பழைய கல்விக்கு பத்தியெல்லாம் அது எனக்கு கை கொடுக்கிறது என்று சொன்ன இந்த செய்தியை இமாம் அபூதாவது பதிவு பண்றாங்களே. அவை நாடுமை சகோதரர்களே, நபிகள் நாயகத்துடைய எளிமை என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? இது முன்மாதிரியா இல்லையா? நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கிறோம், நிறைய பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கலாம், உங்களுடைய உழைப்பின் காரணத்தை அல்லாஹ் தந்திருக்கலாம். இன்னும் சில பேர் வசதியா இருக்கு, காரணமா இருக்கேன் அவங்க அம்மா அத்தாவுடைய சம்பாத்திய, அதை பாட்டம் பூட்டவுடைய சம்பாத்திய அதிக காரணமா இருக்கலாம். சில பேருக்கு வசதி வாய்ப்பு வந்த உடனே அவங்களுடைய அந்த முன்னால கஷ்டப்பட்டாங்களே, ஏழ்மையா இருந்தாங்களே, அதை சொல்ல வெட்கப்படுவாங்க. அவங்க அம்மா அத்தா கஷ்டப்பட்டிருப்பாங்களே, அதை சொல்ல கூச்சப்படுவாங்க. என்ன சொன்னா அவங்க இமேஜ் என்ன ஆகுறது, அந்த இமேஜ் போயிரு பத்தியெல்லாம் அந்த மாதிரி பாப்பாங்க. நபிகள் நாயகம் எங்க இமேஜ பாக்கல, நான் ஒரு காலத்துல மக்காவோட கஷ்டப்பட்டேன், கூலிக்கு ஆடை மேய்ச்சேன், ஆட்டை அறுத்த உரிச்சேன், அந்த அனுபவம் இருக்குது. அந்த பழைய வரலாறு சொல்றாங்க அப்படி சொன்னா பலச மறந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டமே, சிரமப்பட்டமே, சிரமப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணுமே, அந்த பலச மறக்காம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பப்ப அல்லாஹ்வுடைய பயம் வரும், அல்லாஹ்வுடைய பயம் வரும். அந்த பயம் நல்லதை செய்ய தூண்டுமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் எவ்வளவு எளிமையா இருந்தாங்க. இது என்ன? இதாங்க பாசத்தின் வெளிப்பாடு. நான் வந்து எளிமை எடுக்கிறேன், ஆரமரம் இல்லாம, படவரம் இல்லாம, பந்தா இல்லாம, பெருமை இல்லாம எளிமை இருந்துகிட்டு நான் ரசூலுல்லாஹ் வந்து எளிமையா இருந்தாங்க, எளிமை இருக்க சொன்னாங்க, நான் எளிமை இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் பாசத்தின் வெளிப்பாடு. இதுவரை என்ன இல்ல, உட்கார்ந்து மூலது ஓடுறது கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க, நபிகள் நாயகம் வந்து எவ்வளவு எளிமையா இருந்தாங்க. இன்னொரு ஹதீஸ் இமாம் புகாரி உள்பட நிறைய ஹதீஸ்கள் இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகத்தை அவங்களுடைய நெருங்கிய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடம்புல, ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல பார்த்தா கோடு கோடாக போட்டிருக்கிறார். அவங்க வந்து ஒரு மரக்கட்டில படுத்துங்கிறாங்க. மரக்கட்டில படுத்து அந்த ஈர் இருக்குமில்ல, அந்த கட்டுற கயிறு கத்துட்டு அதுல படுத்து தூங்கி இப்படி எந்திரிச்சு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதுக சஹாபாக்கள் பாக்குறாங்க, குறிப்பாக உமர் பின் கத்தா பாக்குறாங்க, முதுகுல நடக்குது வரி வரியாக, தலும்பு தலும்பாக, கோடு கோடாக ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் இருக்கிறது. இதை பார்த்து உமருக்கு வந்து கவலை தாங்க முடியல. நபிகள் நாயக நபி ஒரு சாம்ராஜ்யத்து அதிபர், கிசரால பாக்குறோம், கைசரை பாக்குறோம், எவ்வளவு வசதி வாய்ப்பு ஆழ்ந்து கிடக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்களே என்பதை புரிந்து கொண்ட இந்த சஹாபாக்கள், உமர் பின் கத்தா போல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க அந்த கைத்து கட்டுல படுத்து தூங்குறதுக்காக நான் ஒரு விரிப்பு செஞ்சு தர்றேன். சரியா? நீங்க டைரக்டாக நேரடியாக கைத்து கட்டுல படுக்காம அந்த விரிப்பை நீங்க விரிச்சுக்கிறீங்க. விரிப்புக்கு மேல என்ன செய்யுங்க, நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விரிப்பை தயார் செய்து தரட்டுமா என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு விரிப்பை தரட்டுமா கேட்டாரு. வேணாங்கிறாங்க. வேணாம்னு சொல்லிபுட்டு சொன்னாங்க. ஏன் வேண்டாம் என்று சொன்னால், என் அருமை தோழரே, எனக்கும் இந்த துனியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன என்று சொன்னால், ஒரு பிரயாணி பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறான், அவருக்கு கரைப்பு ஏற்பட்டு விட்டால் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தடியில் தங்குகிறானா இல்லையா? போய்கிட்டு இருப்போம், நம்ம இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறோம், மெட்ராஸ்ல போகும்போது இடையில வந்து பஸ் நிக்குமே, கொஞ்ச நேரம் டீ காபி குடிக்கிறதுக்கு ஒண்ணு ரெண்டு போறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோமே, அந்த இடத்துக்கு அந்த மரத்தடிக்கு நமக்கு என்ன உறவு? அங்க போய் பெரிய ஒரு பங்களா கட்ட போறோமா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். கொஞ்ச நேரம் தங்க போறோம், பஸ் போற புறப்பட்டு வர போறோம். அப்ப ஒரு பிரயாணி இடையில் ரெஸ்ட் எடுப்பதற்காக கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு தங்குறானே அந்த மரத்தடி, அந்த மரத்தடிக்கும் அவனுக்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் எனக்கும் இந்த துனியாவுக்கும் இருக்கிறது. எனவே நீ என்ன செய்ய தேவையில்லை, இந்த மாதிரி விருப்பு தேவையில்லை, பெரிய சோபா திறந்த மாதிரி கேட்கல, சின்ன விருப்பு திறந்த மாதிரி கேட்டா இல்லப்பா வேண்டாமான்னு சொன்னாங்கன்னு சொன்ன, அவை நார்மைய சகோதர நபிகள் நாயகத்துடைய முன்மாதிரி என்ன, இது இது முன்மாதிரி, இது வந்து பாச என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க, அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவங்க எப்படி எப்படி எளிமை இருந்தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதே ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி, பெரிய ஹலீஃபா. ஆனா நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா, நாலு ஹலீஃபாக்கள்ல பணக்கார ஹலீஃபா யார் என்று சொன்னால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தான். நாலு பேர்லயும் ரொம்ப பணக்கார ஹலீஃபா. அதே சமயத்தில் நாலு ஹலீஃபாக்கள்ல ரொம்ப ரொம்ப ஏழை ஹலீஃபா யார் என்று சொன்னால், யார் ஏழை? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் ரொம்ப ஏழை, ரொம்ப சிரமப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்க ஹலீஃபாவா இருக்கும் போது அவங்களுடைய இந்த அடிப்படை செலவுக்கு மத்தியெல்லாம், அந்த அடிப்படைக்கு மட்டும் பைத்துல் மாலில் இருந்து கொஞ்சம் பொருளை எடுத்துக்கிட்டு சாப்பாடு மாதிரி அடிப்படை தேவைக்கு பத்தியெல்லாம் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் பத்தல சிரமப்படுறாங்க. அவங்க சிரமத்தை பெரிய பெரிய சஹாபாக்கள் பாக்குறாங்க. கலீஃபா சிரமப்படுறாங்களே, கலீஃபாவுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது. அந்த கஷ்டத்தை பற்றி வேதனை பல சஹாபாக்கள் படுறாங்க. வேதனைப்பட்டு சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, நாம போய் கலீஃபாட்ட, கலீஃபா யாரு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், நீங்க கொஞ்சம் பைத்துல் மாலில் இருந்து இன்னும் கொஞ்சம் நீதியை ஜாஸ்தியா எடுத்துக்கலாமே, சம்பளத்தை கொஞ்சம் ஒசத்திக்கலாமே, அப்ப நம்ம சொல்லுவோம் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிறட்டே அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண இத போய் கலீஃபாட்ட யாரு சொல்றது, பயப்படுறாங்க. இது நல்ல செய்திங்க, சம்பள உயர்வு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா, எல்லாத்துக்குமே நல்ல செய்தி. ஆனால் கலீஃபா நினைக்க, சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, இப்படி போய் அவட்ட சொன்னா கோவப்பட்டுருவாங்களே அப்படின்னு. யாரு போய் நீ சொல்லு நான் சொல்லு மாட்ட மாட்டேங்கிறாங்க. கடைசியில என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நேரடியா போய் சொல்லாம உமருடைய மகளை பாக்குறாங்க. மகள் யாரு, ஹப்ஸா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள்ட்ட சொல்லி நீங்க போய் உங்க வாப்பாட்ட சொல்லுங்க, கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாதிய, நாங்கெல்லாம் சேர்ந்து சொன்ன சொல்லுங்க என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு யார்ட்ட சொன்னாங்க, ஹப்ஸா போய் சொல்லுவாங்க. சொன்னால் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாட்ட இந்த மாதிரி வந்து எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சொன்னாங்க, நீங்க சம்பளத்தை உசத்தி எடுத்துக்கலாமா அப்படின்றாங்க. இது நற்செய்தியா நற்செய்தி இல்லையாங்க, சந்தோஷமான செய்தி. இதை கேட்ட கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோபப்பட்டார்கள். கட்டுமையா கோபப்பட்டு இப்படி யாரு சொன்னது, ஒருத்த சொல்ல சொன்னது யாரு அப்படிங்குவாங்க, மிரண்டு போயிருவாங்க. என்னடா இவ்வளவு கோபப்படுறாங்களே அலின்னு சொல்லிட மாட்டாங்க, மறப்பாங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க. மறைச்ச உடனே சொல்லுவாங்க, உமர சொல்லுவாங்க, உன்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, மூன்று பேரும் யார், எந்த மூணு பேரு, ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது நான், நாங்கள் மூன்று பேரும் ஒரே ஊருக்கு செல்லக்கூடிய பிரயாணிகள். அந்த ரெண்டு பேரும் தன்னுடைய ஊரை சென்று அடைந்து விட்டார்கள், தன்னுடைய நோக்கத்தை நிறைவேறி விட்டார்கள், நிச்சயத்தை நிறைவேற்றி விட்டார்கள். நபிகள் நாயகம் எந்த ஊருக்கு போய் சேர்ந்தாங்களோ, அபூபக்கர் எந்த ஊருக்கு போய் சேர்ந்தாங்களோ, அந்த ஊருக்கு போகக்கூடிய பிரயாணியாக நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் காசு பணத்தை அதிகமாக எடுத்து விட்டால் அவர்களுடைய சென்ற அந்த ஊருக்கு போய் சேர முடியாது, அந்த லட்சியத்தை அடைய முடியாது என்று சொல்லி சஹாபாக்களே சேர்ந்து சம்பளத்தை ஜாஸ்தியா எடுத்துக்கிறத சொல்லி கலீஃபா என்ன பண்ணாங்க, வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று சொன்னால் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இந்த உலகத்தை பெருசா நேசிக்காம மோகம் இல்லாம எப்படி எளிமையா வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்றது என்ன, ரசூலுல்லாஹி மேல உள்ள நேசத்தின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கதையை மாதிரி பார்த்தேராக்க, ரசூலுல்லாஹி சாப்பிட்டாங்களே அவங்களுடைய சாப்பாடு என்ன, அதே மாதிரி அவங்க படுத்து தூங்கினாங்களே தலையணி எப்படி இருந்துச்சு, அவங்க வீடு எப்படி இருந்துச்சு, எவ்வளவு சொத்து பத்து வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் நீங்க ஹதீஸ்களை பார்க்கலாம். ரசூலுல்லாஹுடைய சாப்பாட்டை பத்தி ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அக்கா மகன் உருவாட்ட சொல்லுவாங்க உருவா அவர்களே நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப சிரமப்பட்டோம், சாப்பிடறதுக்கு வழி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம். எந்த அளவுக்கு கஷ்டம் என்று சொன்னால், மூன்று மாதங்களாக எங்களுடைய வீடுகளில் அடுப்பு எரிந்ததே இல்லை. ஒரு நாள் சமையல் இல்லாம இல்ல, ரெண்டாவது நாள் இல்லாம, நம்ம எல்லாம் வந்து முதலமைச்சர் மூத்த போக போறாங்க எல்லாத்தையும் அள்ளி வாங்கி வச்சுக்கிறோம், ஏன் ரெண்டு மூணு நாள் கடை தொடக்க மாட்டாங்க, நினைச்சது சாப்பிட முடியாது, பண்ணி வச்சுக்கிறோமே. இங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, மூன்று மாதங்களாக எங்களுடைய வீடுகளில் அடுப்பு எரிந்ததே இல்லை என்று சொன்னது யாரு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ஊர்வாட்ட சொல்லுவாங்க. சொன்ன அவர் ஆச்சரியப்பட்டு கேட்பாரு, என்னுடைய சிறிய தாயார் அவர்களே மூன்று மாதங்கள் அடுப்பறியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி சாப்பிட்டீர்கள், எப்படி உயிர் வாழ்ந்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, ஆயிஷா நாகி அல் அசுவதான், ரெண்டு பொருள்களை வைத்து நாங்கள் சாப்பிட்டோம். ஒன்னாவது என்ன சொன்னா, அத்தமுரு, எங்களுக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கும். ஒன்னாவது பேரிச்சம்பழம், ரெண்டாவது என்ன, வல்மா, தண்ணீர். கொஞ்சம் பேரிச்சம்பழம் கிடைக்காது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம். தண்ணி கிடைக்கும், தண்ணி நம்ம ஊர்ல கிடைக்குது, அப்படிலாம் வரக்கத்தான் கிடைக்காது, ஏதோ ஓரளவு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பேரித்தம் பலத்தை வைத்து, கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து இவருடைய காலத்தை நாங்கள் கழித்திருக்கிறோம். இதுவர பெரிய அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டது இல்லை என்று சொன்னது யாரு? அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவர் சொன்னா அவர் நபிகள் நாயகத்துடைய எளிமை என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? மட்டும் இல்ல, அதே சுபஹான் அல்லாஹ், அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் முந்து கதிமல் மதீனா வந்ததிலிருந்து மதீனாவுடைய 10 ஆண்டுகள் வரை நாங்கள் வயிறார உண்டதே இல்லை. ஓரிரு நாட்கள் அல்ல, ஓரிரு மாதங்கள் அல்ல, மதீனாவிற்கு வந்து 10 வருடம், மதீனாவிற்கு வந்து 10 வருடம். ஹத்தா குபிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் மௌத்தாகும் வரை, அவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்ளும் வரை நான் வயிறார சாப்பிட்டதே இல்லை என்று அன்னை ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்களே. அப்ப நபிகள் நாயகத்துடைய இந்த எளிமை என்னங்கிறதுக்கு ஆயிஷா நாயகியுடைய ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டுமில்ல, இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 5384 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகத்துடைய மிக நெருங்கிய சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹிக்கு ஹாதிமா இருந்த சஹாபி, யாரு? பணிவாய் செய்யக்கூடிய சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, மா கல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபுசன் முரத்தகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான ரொட்டியை சாப்பிட்டது இல்லை. தடிச்ச ரொட்டி இருக்கு பத்தியலா, தொலி நீக்கப்பட்ட தொலி, நீ தொலியோடு உள்ள ரொட்டி, கோதுமை தொலியோடு உள்ள ரொட்டி, அதை தான் சாப்பிடுவாங்களே தவிர அந்த கோதுமை தொலி இல்லாம மென்மையான சாஃப்டான ரொட்டி இருக்கு பத்தியலா, அதையெல்லாம் வாங்கறதுக்கு ரசூல்லாட்ட காசு இல்ல, வசதி இல்ல. அவங்க உயிர் முழுக்க அந்த மாதிரி மென்மை சாஃப்டான ரொட்டிய அவங்க சாப்பிட்டது இல்ல என்பது மாத்திரமல்லாமல், வலா ஷாத்தன் மஸ்மூதத்தன், அவர்கள் பொறித்த கரியை வாழ்க்கையில் உண்டதே இல்லை. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க எதுவரை சாப்பிட்டதில்லை என்று சொன்னா, ஹத்தா லகி அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை, அவர்கள் மரணிக்கும் வரை அவர்கள் பொறித்த கரியை சாப்பிட்டதே இல்லை என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அவர் நபிகள் நாயகத்துடைய இந்த எளிமை என்னங்கிறதுக்கு இது சான்றா இல்லையா? நம்ம இப்படி அதாவது ரசூல்லா மேல பாசங்கிறது வந்து சம்பாதிக்க மாட்டேங்கிறது கிடையாது, ஆனா பெருமை இல்லாம ஆடம்பரம் இல்லாம ரிசுக்கு அல்ல நமக்கு தர்ற அல்ஹம்துலில்லாஹ் தரனே, அல்லாட கேட்கணும் உழைக்கணும். அப்படி தரும்போது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ரசூல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இமாம்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரிசுக்கு அல்லாஹ் தர்றான் அப்படி நீங்க நினைச்சியலாக்க, சுக்குர் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கூடும், அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம், அல்லாவுடைய பயம் வரும், அதை வீண் வரைய செய்ய மாட்டோம், பெருமை அடிக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரமே தவிர நம்ம ரசூல்லா மேல பாசத்துல என்ன பண்ணக்கூடாது, இந்த கவிதை பாடுகிறோமே அது வந்து சுன்னா இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சஹாபாக்களை பாருங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறது, விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போய் பார்த்தா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நிறைய கறி, வகை வகையான கறி, எல்லாத்தையும் பொறிச்சு ஆக்கி அந்த மாதிரி வகை வகையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ங்கிற பெரிய பணக்கார சஹாபி, அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வகை வகையான கறியை பாக்குறாங்க. பார்த்து புட்டு அவங்க அதை சாப்பிடாம அழுதார்கள். அந்த கறிகளை பார்த்து விட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, அவங்க என்ன பண்ணாங்க, அதை பார்த்து அழுகுறாங்க. அப்படி அழுவும் போது வீட்டு ஓனர் இருப்பாரு, விருந்து கூப்பிட்டாரு, அவர் ஏங்க நீங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த சஹாபி சொல்லுவாங்க, நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் நபிகள் நாயகத்தோடு வாழுகிற போது என்னை விட மிகச்சிறந்த ஒரு சஹாபி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய தாயியாக இருந்தாரு, மதீனா நகரமே முஸ்லிமாக ஆவதற்கு பிரச்சாரம் செய்தாரு. அந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற போது அவருடைய ஏழ்மை மதீனாவிற்கு மக்காவில பணக்காரா இருந்தாங்க, மதீனாவில ஏழையா போயிட்டாங்க, அவங்க மூத்தா போறவனை உகது போல சைதாக்கப்பட்டாங்களே, சைதாக்கப்பட்டவனையும் அவர்களுடைய தபன் பண்ணுவதற்கு கஃபன் பண்ணுவதற்கு முழுசா ஒரு ஆடை இல்ல, நாங்கள் தலையை மறைத்தோம் கால் தெரிந்தது, கஃபனுக்கு காலை மறைத்தோம் தலை தெரிந்தது. அப்படி இருந்த காரணத்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்ன, தலைய முழுசா மறைச்சிட்டோம், காலு வந்து கபர்ல கபூர்ல தெரியுது, அதுக்கு மேல மண்ண போற மனசு எங்களுக்கு வரல, என்ன பண்ணு சொன்ன, இதுகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல், அன்னைக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய புல்லு, அந்த இதுகிர் என்ற புல்ல புடுங்கணும், அதை அவருடைய கால்ல போட்டோம், காலை மறைச்சோம், அதுக்கு மேல என்ன பண்ணோம், மண்ணாள்ளி போட்டோம். என்னை விட மிகச் சிறந்த சஹாபி முசாபிக்கே இந்த நிலவை என்று சொன்னால் எனக்கு அல்ல வசதியாக கொடுத்துக்கிறானே, வகை வகையா சாப்பிடுறோமே, நம்ம செஞ்ச நன்மையின் காரணத்தால் இம்மையிலேயே அல்ல செல்வத்தை தந்து விட்டால் மறுமையில் அல்ல சுருக்கத்தை தரமாட்டானோ என்ற பயம்தான் இவனுக்கு கவலையை தந்து அழகை அழகையை தந்திருக்கிறது என்று இந்த சஹாபி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவை நார்மைய சகோதர்களே ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் எப்படி காசு பண உலகம் சொன்ன உலகத்தை எந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க இடத்துக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் சான்றா இல்லையா? ஆனாலும் நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு காலம் வரும், ஒரு காலத்துல மனுஷன் வந்து பேராசை கொள்ளுவான், காசு காசு பணம் பணங்குவான், நல்லது கெட்ட நல்ல விஷயத்துல வந்து தர்மம் பண்ண மாட்டான், மனசு அப்படி இறுகி போய் கிடக்கே, எந்த அளவுக்கு மனுஷன் வருவான் ஒரு காலத்துல ரசூலை முன்னறிவு செய்யறாங்க எந்த அளவுக்கு வருவான் அப்படின்னு சொன்ன, அவனுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருவான். செல்வம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு தங்க ஆறு ஓடக்கூடிய அளவுக்கு செல்வம் இருக்கு. ஒரு தங்க ஆறு ஓடுகிற போது அவன் போதும் என்று எண்ணாமல் நினைப்பான ரெண்டாவது தங்காறு ஓடலாமே நமக்கு அது இருந்தா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்குமே என்று அவன் விரும்புவான். அவனுக்கு ரெண்டாவது தங்காறு அல்ல கொடுப்பான், அப்ப நினைப்பானா போதும் நினைக்காம மூணாவது தங்காறு வரட்டுமே என்று அவன் ஆசைப்படுவான், அவனுக்கு மூணாவது தங்காரையும் கொடுப்பான். இப்படி அவனுக்கு கொடுக்க கொடுக்க அல்ஹம்துலில்லா எனக்கு நிறைய அல்லாஹ் கொடுத்துக்கிறான், நானும் நிறைய மக்களுக்கு கொடுப்பேன், ஏழை மக்களுக்கு சதக்கா பண்ணுவேன் என்று பண்ணாமல் அவன் கஞ்சனாக இருப்பான். எதுவரை அவன் அப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அவன் மரணிக்கிறானே, அப்படி மரணிக்கிற போது லா யம்லவுஃபாஹு இல்லா துராப், அவனுடைய பேராசையை மண்ணுதான் நிரப்பும். அல்லாஹ் நிறைய கொடுத்தான், இவன் ஏழை மக்களுக்கு கொடுக்காம இருந்தான் வேணும் வேணும்னானே பேராசையா இருந்தானே, அவனுடைய வாயை எதுதான் நிரப்பேன், மண்ணுதான் நிரப்பேன். நபிகள் நாயகம் முன்னறிவு செஞ்சுக்கிறாங்களே அவை அருமை சகோதர்களே, நமக்கு ரசூலுல்லாஹ் மேல அன்பு பாசம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க எப்படி அவங்களே வசதி இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அவங்க வசதி இல்லாம கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க தர்மங்கள் பண்ணாங்க நல்ல விஷயத்துக்கு செலவு செஞ்சாங்க ஹரிசுக்கா இல்லையாங்க ஒண்ணும் இல்ல. நீங்க ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்களே அதை பத்தி சுபஹானல்லாஹ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 730 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ஒரு துணியை விரிப்பாங்க ஒரு துணியை விரிச்சு அந்த துணியில ரொட்டி துண்ட வைப்பாங்க, அந்த துணிக்கு மேல ரொட்டி துணியை வச்சு அதுக்கு மேல சால்னா ஹில்னா மார்க் பத்தியெல்லாம் அதுக்கு ஒரே ஒரு கோப்பையை வச்சிருப்பாங்க, அந்த அதுக்குள்ள சால்னா ஊத்தி அந்த ஒரு தட்டு வாங்காம துணி மேல ரொட்டி இருக்குது அந்த ரொட்டியை பிச்சு பிச்சு சாப்பிடுவாங்க. இப்படித்தான் நபிகள் நாயகத்துடைய மரணமாக இருந்திருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் பின் மாலிக் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இது அறிவிக்கிறாங்கன்னு சொன்ன, அவர் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த நிலைமை என்னங்கிறதுக்கு இது சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ரசூலுல்லாஹ்வை பொறுத்தவரை அவங்கள்ட்ட பெரிய பெட் ஹிட் அப்படிலாம் இல்லாம அவங்க வீடு எப்படி இருந்துச்சு அது ஆயிஷானாய் சொல்றாங்க. எங்க வீடு எப்படின்னு சொன்ன எங்கள்கிட்ட இருந்த ஒரே ஒரு பாய் ஆயிஷானாய் சொல்றாங்க. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானலஹு ஹசீரும், நபிகள் நாயகத்திற்கு ஒரே ஒரு பாய் தான், எங்க வீட்டுல மொத்தமா எவ்வளவுதான் ஒரு பாய், அந்த ஒரு பாயில தான் ரெண்டு பேரும் படுத்துக்கிறனே. அந்த பாயை நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் எபுசுத்துஹு பின்னஹாரி, பகல் நேரத்தில விரிப்பாக ஆக்கிக் கொள்வோம், இரவு நேரத்தில வயஹதஜுஹு பில்லைல், இரவு நேரத்தில அதை கதவாக மாத்தி விடுவோம். எங்க வீட்டுல டோர்லாம் இல்ல, கதவுலாம் எங்க வீட்டை கிடையாது, கதவு வாங்கறதுக்கு எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு தரல, ஒரு பாய் எங்கள்ட்ட இருந்துச்சு அந்த பாயை விரிச்சு பகல்ல படுத்துக்கிடுவோம், இரவு என்ன அந்த பாயை தொங்க போட்டு டோராக மாத்தி விடுவோம் என்று சொல்றது யாரு? ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப ஒரு பாய் விரிப்பாக பகலில் விரிப்பாக இரவில் கதவு என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய நிலைமை என்னவா இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ரசூலை நினைச்சு பார்த்தமாக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை கொடுத்துக்கிறேன், நெத்திய தூக்க மனசு வராது, அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்ணுவோம், அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்றது மட்டும் இல்ல நமக்கு நிறைய அல்லாஹ் கொடுத்துக்கறோம், நம்மள ஏழை ஏழை மக்கள் மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் தேவை உள்ள மக்களுக்கு என்ன செய்வோம் நிறைய கொடுப்போம் என்ற என்ன வருங்க? ஒண்ணும் இல்ல. ரசூலுல்லாஹ் வச்ச சொத்தை இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய முதலமைச்சர்கள் பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் ஊத்தா போயிட்டாங்க, சொத்து பத்துக்கே சண்டை பிரிவுகள் வருதா இல்லையாங்க? நபிகள் நாயகம் வந்து பெரிய ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க, இந்தியாவிட பெரிய நாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, பஹ்ரைன், யமன், இந்த மூணை நீங்க சேர்த்து பார்த்தீங்களா நிலப்பரப்பில் இந்தியாவை தாண்டுகிறது. நபிகள் நாயகம் இவ்வளவு பெரிய ஏரியா வந்து ஆள்றாங்க, அவங்க அதை ஆண்டு
அவங்க மூத்தா போகும்போது ரசூல்லாட்ட இருந்த சொத்து என்னங்கிறத இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2739வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணிருக்காங்க. மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது எதையும் விட்டு விட்டு செல்லவில்லை. எதையும் என்று சொன்னால் திருஹமன் வலா தீனாரன் வலா அபுதன் வலா அமத்தன் வலா ஷைஅன். திருகம் என்று சொன்னால் வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு கூட ரசூல்லா மௌத்தா போகும்போது அவங்கள்ட்ட இல்ல. வலா தீனாரன், தீனானா தங்க, வெள்ளிக்காசே இல்லைன்னா தங்கறக்கு வாய்ப்பு இருக்குதா? வலா தீனாரன், ஒரு தங்க காசு இருந்தது இல்லை. வலா அபுதன், ஒரு ஆண் அடிமை கூட இருந்தது இல்லை. வலா அமத்தன், ஒரு பெண் அடிமை கூட இருந்தது இல்லை. வலாசையன், எதுவுமே ரசூல்லாட்ட இல்ல என்று சொல்லிவிட்டு இல்லா சில விஷயங்களை தவிர. எது என்று சொன்னால் அல் பைலா, அவர்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வெள்ளை நிற கோவேரி ஒரு கழுதை. ரசூல்லாவுடைய சொத்து என்ன என்னங்கிறத ரசூல்லா மௌத்தா போகும்போது இமா புகாரி பதிவு பண்றாங்க. ரசூல்லாட்ட இருந்த மூன்று சொத்துங்க. முதல் சொத்து என்ன? ஒரு வெள்ள கோவேரி கழுத, அத ரசூல்லாவுடைய சவாரியாக பயன்படுத்தப்பட்டது அந்த ஒரு வாகனம். இரண்டாவது வசிலாஹு, நபிகள் நாயகத்துடைய அந்த போர் ஆயுதங்கள். அதாவது போருக்கு போற அந்த காலத்து எல்லாருமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. வெளியூருக்கு பிரயாணியே போறாங்க அப்படின்னு சொன்னா ஆயுதம் இல்லாம செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அடிப்படைக்கு ஆயுதம் பாதுகாப்புக்கு வேணும். அப்ப ரசூல்லா பாதுகாப்புக்காக ஆயுதம் வச்சிருந்தாங்களே, அந்த ஆயுதத்தை தவிர அருவன், ஒரே ஒரு நிலம் ரசூலுல்லாவுக்கு இருந்தது. ரசூலுல்லாவுக்கு அருவன், ஒரே ஒரு நிலம் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் மௌத்தாகும் போது எங்களுக்கு சொன்னார்கள், நான் மரணித்து விட்டால் அதை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள், இவருடைய வாரிசுகளுக்கு கொடுத்து விட வேண்டாம். சொத்து பத்த வந்து ஒரே ஒரே ஒரு இடம் வச்சிருந்தாங்க, அந்த இடத்தையே தர்மம் பண்ணு போயிருங்க அப்படின்னு சஹாபாக்கள் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இதாங்க ரசூல்லாட்டு ஒரு கோவேரி கழுத, அப்புறம் அவங்களுடைய அந்த அடிப்படைக்கு தேவையான ஆயுதம், ஒரு சின்ன இடம், அந்த இடமும் தர்மம் செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த மொத்த சொத்து என்பதை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்கிறோம், முதலமைச்சரை விட்டுருங்க, சாதாரண எம்எல்ஏ, சாதாரண மேயர், கவுன்சிலர், நீங்க பாருங்க கவுன்சிலருக்கு முந்தி பாத்தியதாக்க சொத்து பத்து கம்மியா இருக்கேன். ஒரு 5 வருஷம் கவுன்சிலர் இருப்பாரு, அதுக்கு பிறகு பார்த்தாக்க கோடி கோடியாக சொத்து பத்துகள் மாறுகிறா இல்லையா? அவ கவுன்சிலருக்கு இவ்வளவு சொத்து என்று சொன்னால் நபிகள் நாயக பெரிய ஒரு அதிபராக இருந்தாங்களே, 10 வருஷம் ஆண்டாங்களே, எவனு கேள்வி கேட்க முடியாத அந்த கட்டத்திலேயே ஒண்ணுமே இல்ல, இப்ப ஒண்ணுமே இல்ல, மூத்தா போய் சேர்த்துட்டாங்க என்று சொன்னால் அப்ப நமக்கு ரசூல்லா மேல அன்பு பாசம் இருக்குன்னு சொன்னா அதுக்காக நான் உங்களை சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, சம்பாதிங்க, குர்ஆன் சம்பாதிக்க சொல்லுது. அப்படி நீங்கள் உழைக்கிற போது ஹராம் ஹலாலை பேண வேண்டும். சம்பாதிக்கும் போது உழைக்கும் போது இது ஹராமா, இது ஹலாலா, இது நல்லதா, இது கெட்டதா, இது கூடுமா, இது கூடாதா என்று ஹராம் ஹலாலை பேண வேண்டும். ஹராம் ஹலாலை பேணுவது மாத்திரமல்ல, அந்த உழைப்பில் வருமானம் இருக்கிறது. இந்த வருமானம் நாம உழைக்கவில்லை, நம்ம முயற்சி பண்ணோம். நான் தான் உங்களுக்கு அந்த சொத்தை தந்தேன், நல்லா சொல்றான். அதை நீ உழைச்ச, நீ உழைச்சாலும் உன் காசு கிடையாது, என்னுடைய நாட்டம், என்னுடைய இது வேணு, ஏன் உதவி இல்லாம இந்த சொத்து உனக்கு வந்திருக்காது. எனவே இந்த சொத்தை கொண்டு நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ண, செலவு செய்ய இந்த அல்லாஹ் பேசுகிறானே. அப்படி நாடுமைய சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகத்து மேல நமக்கு நிசமாவே அன்பு இருக்குது, நிசமாவே பாசம் இருக்குது என்று சொன்னால் இந்த 12 நாளையில மட்டும் உட்கார்ந்துகிட்டு யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாட்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு 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 ஃபங்க்ஷனை வச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு போயிடுறோமே, இதெல்லாம் ரசூலுல்லாஹி மேல உள்ள பாசம் கிடையாது. ரசூலுல்லாஹி மேல உள்ள பாசம் என்ன? நம்முடைய ஹத்தல் மௌத், நமக்கு மௌத்து வர வர, நமக்கு மௌத்து வர வர நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ சொன்னாங்க, அதை பார்த்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்தாங்க, எப்படி நேர்மையோடு இருந்தாங்க என்று வாழ்வதுதான் அவர்கள் மேல் வைக்கக்கூடிய அன்பாக பாசமாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகத்தின் மீது வைத்த அந்த அன்பை, அந்த பாசத்தை ஹலீஃபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினாங்களோ, அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என்று துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார்.
إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே,
என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து புதுசு புதுசா துஆவை தெரிஞ்சுக்கிறனும் அதுங்கிறது மட்டும் இல்ல, அந்த சொல்லப்படக்கூடிய துஆவை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், மனப்பாடம் செய்ததை அமல்படுத்த வேண்டும், அமல்படுத்தியதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் காரணம். முதல்ல கல்வி, இரண்டாவது அமல், மூணாவது என்ன? தாவா. நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தாக்கு, ஃபர்ஸ்ட் இல்மு, அப்புறம் அமலு, அப்புறம் என்ன? தாவா. இதுதான் காரணம். என்ற அடிப்படையில நம்ம துஆக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம போர்லையும் எழுதி போடுறோம். முடிஞ்சவரை என்ன செய்யுங்க, நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வாரத்துடைய துஆ என்ன சொன்னா, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் சூழ்ச்சி பண்ணுகிறது, சதி செய்கிறது என்று சொன்னால் நம்மளை தாக்கிடுவாங்களோ, சமுதாயத்திற்கு எதிராக அரசாங்கமே சதி பண்ணுகிறதோ என்கிற அந்த சதியை நோக்கி நீங்கள் பயந்தால் ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய சின்னஞ்சிறிய துஆ என்ன என்று சொன்னால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நீங்கள் கேட்கக்கூடிய துவாவில் இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களை பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எங்களை பாதுகாக்க, எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹவே போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன் என்பது இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கிறது. திருமறைய குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 173வது வசனம், அதுல இந்த துவாவை அல்லாஹ் எப்படி பதிவு பண்றா பாருங்க. நிச்சயமாக மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக சஹாபாக்களுக்கு எதிராக சஹாபாக்கள் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள், அடிக்க தாக்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க என்று சொல்லி, எனவே முஸ்லிம்களே நீங்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது இந்த மிரட்டல், இந்த எச்சரிக்கை சஹாபாக்களுக்கு எதை ஏற்படுத்தியது என்று சொன்னால், ஃபஸாதஹும் ஈமானா, இந்த மிரட்டல் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. பயப்படல, எதிரிகளுக்கு பயப்படல, ஈமான் என்ன பண்ணுச்சு, இது அதிகப்படுத்தியது. அந்த நேரத்தில் கேட்டார்கள், வக்காலு, அவர்கள் கேட்டார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று கேட்டாங்க என்று குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, இது போன்ற துஆக்களை, இது போன்ற வசனங்களை, இது போன்ற ஹதீஸுகளை நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது, இந்த வசனங்கள், இந்த ஹதீஸுகள் எல்லாம் சஹாபாக்குரிய உள்ளங்களில் எவ்வளவு பெரிய ஈமானை, மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அப்படிப்பட்ட ஈமானை இந்த உபதேசங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், இதையெல்லாம் எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாட பண்ணாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, தாவா செஞ்சாங்களோ, அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவர்களையும் அல்லாக்கி, நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து, நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.